கலந்தல் சுழிய கழிவு.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம். அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல ஆண்டவர் என்னை எப்படி நடத்த போகிறார், எனக்கென்று தேவன் என்ன ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிறார், நான் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவது, நாம் அதை அறிந்து அதற்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு வருஷம் முழுவதிலும் தேவன் நமக்கு நன்மையானவளை அருளி ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த என்ன நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார், எப்படி அதை பெற்றுக் கொள்ளுவது? தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சரி, இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? யாத்திராகமும் 20:24 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க ஒருவேளை ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம், அந்த பிசினஸ் தளத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், வேலையில கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், அவர் ஸ்கூல்ல காலேஜ்ல நீங்க படிக்கிற இடத்துலயும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதித்து படிப்பிலை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய சபையில அல்லது கிராமத்துல பட்டணத்துல எங்கே ஊழிய செய்கிறீர்களோ அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். என்ன மாதிரி ஆண்டு சொல்லுகிறார், நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. வேற புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:16 நீங்கள் வாசித்தால், இயேசு ஒரு அற்புதத்தை செய்த சமயத்துல மக்கள் அவரை குறித்து ஆச்சரியமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதர் அல்ல, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். வானாதி வானங்களை சிருஷ்டித்த வல்லமையுள்ள தேவன் மனிதர்களை சந்திக்க இந்த உலகத்தில் வந்து அவரே மக்களை சந்தித்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்ற மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதைத்தான் இயேசுவின் ஊழியத்திலே பார்க்கிறோம். அவரை தேடி வந்து அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க. அவரே தேடி சென்று மக்களை சந்தித்து அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அப்படிப்பட்ட பல சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னிடத்தில் வருவேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியும்? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே ஒரு மனிதனை சந்திக்கிறார், சகேயு என்கிற ஒரு மனிதன். அவர் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்தார் என்பதாக. பெரிய செல்வந்தர், பெரிய ஒரு பதவி, இன்கம் டாக்ஸ் ஆபீசர், சீஃப் ஆபீசராக அவர் வந்து இருக்கிறார். அப்ப அரசாங்கத்திலே பெரிய ஒரு வேலை, நிறைய சம்பாத்தியம், பணம், வசதி. அந்த ஊர்லேயே பிரபலமான ஒரு மனிதனாக கூட அவர் இருந்தார். அவர் இயேசுவை பார்க்க விரும்புகிறார். இயேசு அவரை சந்தித்தார். அந்த சம்பவம் தான் லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அப்ப இயேசு அவரை சந்தித்த சமயத்தில் சொல்லுகிறார், 5 வசனத்துல, சகைவே இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டிலே தங்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வருகிறேன், உன் வீட்டுக்கு நான் வர்றேன், உன் வீட்டுல இன்னைக்கு நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். இவனால நம்பவே முடியல. இந்த ஊர்ல யாருமே நேசிக்க மாட்டாங்க, மனிதனா மதிக்க மாட்டாங்க, பாவின்னு ஒதுக்குறாங்க. ஆனா கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறவர் எங்க வீட்டுக்கு வர்றாரா, என்னோட தங்க போகிறாரா, அவனுக்கு ஆச்சரியம். பத்தீங்களா, ஆண்டவர் சொன்னார்ல, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப சகைய வீட்டுக்கு ஏசு போனார், என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார், அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் 9 வசனத்துல இருக்குது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகைய வீட்டுக்கு ஏசு போய் அவனை சந்தித்து என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா தெரியுமா, ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம், பாப மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ஆசீர்வாதம் சகைவுக்கு மாத்திர அல்ல, அவன் முழு குடும்பத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளி செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு என்ற பெயரின் அர்த்தமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க ரட்சிக்கிறவர். அவர் இந்த உலகத்தில் வந்ததின் பிரதான நோக்கமே மனிதர்களை பாபத்திலிருந்து ரட்சிப்பது. அதற்காகத்தான் சிலுவையிலே தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின ரத்தத்தின் மூலம் மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து மகிழ பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று உங்களால சொல்ல முடியுமா? எங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, இயேசு என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு, அதனால எங்க குடும்பத்துக்கே இந்த ஆசீர்வாதம், ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் உங்களோடு பேசுகிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல, சகேவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் உனக்கு எப்படி உண்டாயிற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது ஊர் மக்கள் சொல்றாங்க, இவன் பாவியான ஒரு மனுஷன் ஆச்சே, இவன் பண்ண அநியாய சம்பாத்தியம் பண்ணி மற்றவங்களெல்லாம் ஏமாத்தி பண சம்பாதிச்ச பணக்காரன் ஆயிட்டான், போய் போய் இவன் வீட்டுக்கா ஏசு போறாரு அப்படின்னு ஊர் மக்கள் பேசுறாங்க. அப்ப பாவத்தில வாழ்ந்த மனிதன், அந்த ஊர் மக்களால் பாவி என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய மனசாட்சியிலே குற்றொண்டவனாய் ஒரு சமாதான நிம்மதி இல்லாத ஒரு மனிதன், இப்ப அவனுக்கு இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க காரணம் என்ன என்று சொன்னால், 8 வசனத்தில் இருக்கிறது, அவன் சகையன் என்று இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வாங்கியிருந்தால் அபகரித்திருந்தால் நாலத்தனையா நான் திரும்ப கொடுக்கிறேன் என்பதாய் சொல்கிறான். ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே உண்டாகிறது. இதுவரைக்கும் எல்லா பணமும் எனக்கு, என் குடும்பத்துக்கு, நான் என்று சொத்து சேர்த்து கொண்டிருந்தவன் இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய முதல் முறையா சொல்லுகிறான், நான் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் என் கிராமத்தில் இருக்காங்க, ஊர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிறேன். யாருகிட்டையாவது அநியாயமா நான் வாங்கி இருந்தால், நியாயமா தான் நான் வேலையில செய்யறேன், ஆனா மக்கள் இது அநியாய சம்பாத்தியம் என்று நினைத்தால் நாலத்தனையா திரும்ப கொடுக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து காரியங்களை சரிப்படுத்தின உடனே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதனால் இந்த ரட்சிப்பு என்பது சும்மா வந்து விடாது. நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு உணர்வும் மனம் திரும்புதலும் இருக்கணும். சில காரியத்தை சரிப்படுத்தணும். வெறுமனே ஆண்டவரோட அறிக்கையிட்டு பெற்றுக் கொள்வது மாத்திரம் அல்ல, திருப்பி கொடுக்க வேண்டிய காரியத்தை திருப்பி கொடுக்கணும். அடுத்தவங்களுடைய பொருள் நம்மகிட்ட இருக்க கூடாது. இதுல நீங்க வேத வசனம் சொல்லுகிறது பாத்தீங்களா? அப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் இந்த மாற்றம் வரும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்ல, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் வந்தா என்ன நடக்கும்? நம்ம வீட்டுக்குள்ள வருவாரு, வியாபார ஸ்தலத்துக்குள்ள வருவாரு, படிக்கிற இடத்துல வருவாரு, வேலை செய்யற இடத்துக்குள்ள வருவார்னா கரெக்டா இருக்குதா? ஏமாத்த முடியாது. அப்ப உண்மையா இருக்க ஒப்பு கொடுத்தாதான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற முடியும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரட்சிப்பின் ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்கணும், எங்க குடும்பத்துக்கும் இந்த ரட்சிப்பை வேணும். ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, கொடுக்க வேண்டியதை நாங்க திருப்பி கொடுத்து விடுகிறோம், நீ ஒப்பு கொடுங்க. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். மத்தேயு 8:14-15 வசனத்துல இங்கே ஒரு வீட்டு இருக்கு. இயேசு வருகிறார், சகை வீட்டுக்கு போன போது ரட்சிப்பின் ஆசீர்வாதம் கொடுத்தார். இங்கே ஒரு வீட்டுக்கு இயேசு வருகிறார். மத்தேயு 8:14-15 பேதுருவின் வீடு, இயேசுவின் சீஷனாகிய பேதுரு இருக்கிறார்ல, அப்ப வீட்டுக்கு அவர் கூப்பிட்டிருப்பார். கப்பர்நகம் அல்லதே வீடு, கலிலே கடற்கரை ஓரம். 14-15 வசனம் பாருங்க. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இது ஒரு கொடிதான காய்ச்சல், சாதாரண ஒரு காய்ச்சல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் தாக்கிட்டா அவங்களுக்கு உயிர் போகக்கூடிய அளவிற்கு பாதிப்பு உண்டாக்குமா? அந்த மாதிரி பேதருடைய மாமி, மனைவியினுடைய தாயார் அந்த பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. இப்ப இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறார். அந்த வீட்டுக்குள்ள வந்தவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? முதலாவது அவர் பார்க்கிறார், வியாதி படுக்கையில மரணப்படுக்கையில ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க. இயேசு வந்து அவளை தொட்டார், அந்த வியாதி மாறினது, மரணப்படுக்கை மாறினது, எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப துக்கத்தோடு இருந்த, பயத்தோடு இருந்த, மரணம் ஏற்பட்டு விடுமோ இந்த நிலைமையில இந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. மரண கட்டு மாறுகிறது, வியாதி விலகுகிறது. அதுதான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க வீட்டுக்குள்ள வியாதி, குழந்தைக்கு, பெரியவங்களுக்கு, யாரோ பாதிக்கப்பட்டு தினம் ஆஸ்பத்திரி செலவு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசு வந்து ஆசீர்வதிப்பார். நீங்க அவரை வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் உள்ள வந்துட்டா அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் நல்ல சுகம். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு வேணும், உன் வாழ்க்கையில வரணும், உன் வீட்டுக்குள்ள வரணும், நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்ப நீ ஏற்றுக்கொண்டாதான் உனக்குள் நான் வர முடியும். நீ விரும்பி ஏற்றுக்கொண்டால்தான் உன் வீட்டுக்குள் வர முடியும். நான் உன் வீட்டுக்கு வர ஆயத்தமா இருக்கிறேன். பாருங்க, மத்தேயு 8:14 ஒரு 100 அதிபதி வந்து கேட்கிறான், வீட்டிலே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று இயேசு என்ன சொன்னார்? நான் வந்து அவனை குணமாக்குவேன், நான் வர உன் வீட்டுக்கு அவனை குணமாக்குகிறேன் என்று அவன் தான் சொன்ன. அதுக்கு நான் தகுதியே இல்ல ஆண்டவர், இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க சுகமாயிருவான் சொல்லி இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், சுகமாகி விட்டான். எவ்வீறு என்ற ஒரு ஜபாலய தலைவன் வந்து தன்னுடைய மகள் வியாதிப்பட்டு சாக கிடக்கிறாள், இயேசுவே நீங்க வந்து உங்க கையை வைங்க, சுகமாயி விடுவாள் என்று. இயேசு உடனே, நான் வருகிறேன், நான் வந்து அவளுக்கு அற்புதம் செய்கிறேன். இயேசு வந்தார். அந்த வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள அவள் மரித்து விட்டாள். ஆனால் இயேசு வந்து அவளை தொட்டு மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கி அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தினார். அதே இயேசு தான் சொல்லுகிறார், நான் வந்து குணமாக்குவேன், நான் உன் வீட்டுக்குள் வந்து உனக்கு அற்புதம் செய்வேன். அவர் வீட்டுக்குள்ள வரணும்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வீட்டுக்குள்ள இருக்குல்ல, அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. தப்பான காரியங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி கிளீன் பண்ணி வைங்க. அப்ப இயேசு வரும் பொழுது எங்க அற்புதம் நடக்கும். அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சரீர சுகம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் வந்திருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ள உங்களை சந்திக்க உங்க இடத்துக்கே அவர் வந்திருக்கிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல, அவர் வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு, வேலையில இழப்பு, ஆசீர்வாத இழப்பு, உங்களுடைய குடும்பத்தில சில இழப்புகள், அதனால உண்டான நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், அதனாலே கண்ணீர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் சூழ்நிலை. உங்களுடைய கண்ணீரை துடைக்க இயேசு உங்க வீட்டுக்கு வருகிறார், நீங்க இருக்கிற இடத்திற்கு வருகிறார். அவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்பித்தான் உங்களோடு பேசுகிறார். அதனால இந்த நாள்ல அவருக்கு இடம் கொடுங்க, அவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க இயேசு கூப்பிடுவீங்களா? எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்க கூட இருங்க, நாங்க உங்களுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோம், நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு கூப்பிடுங்க, ஆண்டவர் வருவார். அவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். பாவங்களை சுமந்தார், வியாதியை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், கவலை, கண்ணீர், அவமான, நிந்த எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். நமக்காக சிலுவையிலே ரத்த சிந்தை மறித்து உயிர்த்தெழுந்ததுனால எந்த இடத்துக்குள்ளும் அவர் வந்து ஆசீர்வதிக்க முடியும். உங்க வீட்டுக்குள்ள, உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல, உங்களுடைய ஊழிய ஸ்தலத்துல, ஒருவேளை நீங்க ஆஸ்பத்திரியில யாரையும் வைத்துக் கொண்டிருந்தா ஆஸ்பத்திரிக்குள்ள, எந்த இடத்திலும் அவர் வருவார். நான் வந்து உன் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அந்த நாமத்தை சொல்லி துதிங்க, அந்த நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அந்த நாமத்தை இயேசு என்ற நாமத்தை நினைவு கூறுங்க, கட்டாய ஆசீர்வாதம் உண்டாகும். இப்ப ஜெபிக்கலாமா? இந்த வருஷத்துல எங்க வீட்டுக்குள்ள, என் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குள்ள நீங்க வரணும் ஆண்டவரே. நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும், எங்க கூட இருக்கணும், என் வாழ்க்கையில நீங்க வரணும். நீங்க கோபப்படுங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்க, நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிங்க, நீங்க வரணும். எனக்கு நீங்க வேணும், எங்க குடும்பத்துக்கு நீங்க வேணும், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இவ்வளவு அற்புதமான ஆண்டவரே, எனக்கு வேணும், எங்க குடும்பத்துக்கு வேணும், வாங்க ஆண்டவரே. நீங்க கூப்பிடுங்க, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவே நீ கூப்பிடுங்க. நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், எல்லாருக்கும் இந்த நாமத்தின் மகத்துவத்தை சொல்லுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம். உங்க கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அறிந்து கொண்டேன். எனக்கு எங்க குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும், பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். ஆண்டவரே நீங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், எங்கள் குடும்பத்திற்கு தாரும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்திற்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீர் தாரும். ஆண்டவரே வியாதி, வேதனை, பலவீனங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தை விட்டு விலக வேண்டும். இனி ஆஸ்பத்திரிக்கான வீண் செலவுகள் இருக்க கூடாது. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். என் குழந்தைகளை விட்டு இந்த வியாதி மறைந்து போகட்டும். என் மனைவி, என்னுடைய கணவர், என் பிள்ளைகள், என் பெற்றோர், ஒவ்வொருவரையும் தொட்டு சகல நோய்களும் எங்க குடும்பத்தை விட்டு விலகி போகும்படி செய்வீராக. அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலும் வல்லமை தொடுகிறதற்காக, சுகம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதி தருளும். எங்களை கண்ணீருக்குள்ளாக்குகிற, வேதனைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற ஆண்டவரை இந்த பாடுகள், பிரச்சனை, நெருக்கம் நீங்கும்படியால் அற்புதம் நடப்பதாக. எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி அற்புதம் செய்யும். நிந்தைகள் மாறும்படி அற்புதம் செய்யும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வதியும். வேலைக்காக வழிகளை திறந்து ஆசீர்வதியும். எங்களுடைய தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ணி மகளை பண்ணும். நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும், எங்க குடும்பத்திற்கு உண்டாகட்டும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் மாற்றத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்குள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். உங்க குடும்பத்துக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம், ரட்சிப்பின் சந்தோஷம், சரீர சுகம், ஆரோக்கியம், எல்லா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, நிந்தைகள் மாற, அவமானங்கள் நீங்க, உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட அற்புதம். அதனால இன்றிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. தினமும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தினம் துதிங்க. என் வியாபார ஸ்தலத்துல நீங்க வந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என் ஸ்கூல்ல காலேஜில் நீர் வந்து என் படிப்பை ஆசீர்வதிங்க. என் வேலை ஸ்தலத்துல வந்து என் வேலையை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்துங்க. நீங்க இந்த வசனத்தை சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். அவருடைய நாமத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கணும். அற்புதம் நடந்த உடனே அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். மற்றவங்களுக்கு அதை சொல்ல 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 அற்புதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை காண்பீங்க. இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதித்து மகளை செய்வாராக. ஆமேன்.
சுத்தமே அறிந்து சொற்படி கேட்டு நடக்கணும்.